சமயத்து மெய்பொருள் இயேசுவே வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே மெய்பொருள் இயேசுவே பொருள் இயேசுவே.
அன்பர்களே, இந்த அருமையான காலை பொழுதில் நீங்கள் மனபாரத்தோடு செய்தியை கேட்க காத்திருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நீங்கள் ஜெபத்தோடு நிகழ்ச்சியை கேளுங்கள்.
ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும். உம்மை பின் செல்வேனன் சுவாமி, எனக்காக நீ மரித்தீர். பாவ சஞ்சலத்தை விட நாளை வர காத்திரதே, ரட்சகரே அழைக்கிறார் பாவியே ஓடிவா. சத்தியம் நானே ஜீவன் என்றாரே, நாதன் கிறிஸ்து வண்டை பாவியே ஓடிவா. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசுநாதர் நாமத்திற்கு ஜெயம் ஜெயம் எப்போதும்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்றைக்கும் இந்த வானொலி மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே தாவீதுக்கும் அவனுடைய ஊழியர்களுக்கும் எதிர்த்து நின்ற நாபாலை கொலை செய்யும்படியாக தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சென்றபொழுது நாபாலின் மனைவி ஞானமுள்ளவளாக உணவுப் பொருட்களோடு தாவீதையும் அவனுடைய மனிதரையும் சந்தித்து அவர்களை சாந்தப்படுத்தினாள் என்று பார்த்தோம். இன்று தொடர்ந்து 1 சாமுவேல் 25:36 முதல் சிந்திக்கப் போகிறோம். கவுனிங்கள் 1 சாமுவேல் 25:36-38 வாசிக்கிறேன். அபிகாயில் நாபாலிடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது, அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். அந்த இரவிலே நாபால் தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய விருந்து பண்ணியிருந்தான். எந்த காரணமும் இல்லாமல் விருந்தையும் உல்லாசத்தையும் விரும்புகிறவனாய் நாபால் இருந்திருக்கிறான். எனவே அடுத்த நாள் காலை அதிக நேரம் அவன் தூங்குகிறான். காலையிலே அவன் குடிவெறி தெளிந்தெழுந்தபொழுது தான் செய்த காரியங்களை அவன் மனைவி அறிவிக்கிறாள். அப்பொழுது நடந்ததென்ன? அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லாய் போனான் என்று வாசிக்கிறோம். அவனுக்கு நடந்ததென்ன? ஒரு இருதய வியாதி வந்ததா? தேவன் இடையிலே அபிகாயிலை பயன்படுத்தினார். அப்படி இல்லை என்றால் தாவீது அவனுடைய மனிதர்களோடு நாபாலை கொலை செய்திருப்பான். அந்த ரத்தம் சிந்துதலை தேவன் விரும்பவில்லை. இப்பொழுது தாவீது என்ன செய்ய போகிறான்? இங்கே பாரான் வனாந்தரத்திலே ஒரு அழகான விதவை இருக்கிறாள். உண்மையை சொல்லப்போனால் அவனுக்கு ஆசீர்வாதமாயிருந்த ஒரே பெண் அவள். வசனம் 39. நாபால் செத்துப்போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார் என்று சொல்லி அபிகாயிலை விவாகம் பண்ணுறதற்காக அவளோட பேச தாவீது ஆட்களை அனுப்பினான். நாபால் மறித்த செய்தியை கேட்ட தாவீது அபிகாயில் தன்னுடைய மனைவியாய் இருக்கும்படியாக விரும்புகிறான். அபிகாயில் ஏற்கனவே முதன்முறையாக தாவீதை சந்தித்த பொழுது கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் பொழுது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்று கூறியிருந்தாள். தாவீதால் அதை மறக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? அவள் அவனுக்கு சரியான நேரத்திலே சரியான ஆலோசனையை கொடுத்து பெரிய கொலைபாதகத்திற்கு அவனை விலக்கி காத்தாள். எனவே தாவீதுக்கு அவள் மேலே ஒரு அன்பு இருந்தது. அந்த அன்பு இப்பொழுது அவனை செயல்பட செய்கிறது. தாவீது இந்த எல்லா காரியங்களிலேயும் தேவனுடைய கரத்தை உணர்ந்தான். தேவன் அழகையும் பயன்படுத்த முடியும். அன்றொரு நாள் பாதையிலே நல்ல ஆலோசனை கொடுத்த ஒரு பெண்மணியோடு நின்றான். உன்னதமான இரண்டு ஆத்மாக்கள் ஒருவருடைய பிரசன்னத்திலே ஒருவர் நின்றிருந்தார்கள். இப்பொழுது நாபால் மறித்து போய்விட்டான். அபிகாயிலை தன்னுடைய மனைவியாய் இருக்கும்படியாக அவன் கேட்டுக் கொள்கிறான். அவன் கட்டாயப்படுத்தவில்லை. இப்பொழுது தாவீதினுடைய இன்னொரு வாழ்க்கையின் பகுதி ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். மட்டுமல்ல, இப்பொழுது தேவன் அனுமதியாத மற்றொரு காரியமும் அங்கே நடைபெறுகிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 25:43-44 இஸ்ரேல் ஊராளாகிய அகினோவாமையும் தாவீது விவாகம் பண்ணினான். அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவிகளானார்கள். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகாள் என்னும் தன் குமாரத்தியை காலிம் ஊரானாகிய லாயீசின் குமாரனான பல்திக்கு கொடுத்திருந்தான். பாவம் தாவீதனுடைய வாழ்க்கையிலே நுழைந்தது. பிரியமானவர்களே, தாவீது ஒரு கரடு முரடான மனிதன், கரடு முரடான பகுதியிலே வாசம் செய்தவன். ஆனால் ஒரு நாள் அவன் ஒரு கொலைகாரனாக மாறினான். தேவன் அவனை தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கூறினபடினாலே அங்கே வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல முடியுமா? இல்லை. தாவீது கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்ட வாஞ்சித்தான் என்றும், ஆனால் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்பதையும் பின்னாலே பார்க்கப் போகிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் காணப்பட்டபடியினாலே அவருக்காக அந்த மகத்துவமான ஆலயத்தை அவன் கட்ட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை வைத்துக்கொண்டே நாம் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம் என்று முற்படுவோம் என்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நம்மை அனுமதிக்கிறதில்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் பரிபூர்ணமாய் நாம் அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் தொடர்ந்து வாழும் பொழுதுதான் அவருக்காக நாம் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்து கொண்டு அவர் வெறுக்கிற காரியங்களையும் செய்து கொண்டிருந்தால் அவருக்கான சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்றே எண்ணம் இருந்தாலும் அதை செய்ய கர்த்தர் அனுமதி கொடுக்கிறதில்லை. தொடர்ந்து 1 சாமுவேல் 26:27 நாம் பார்க்கும்பொழுது சீப் மனாந்தரத்திலே தாவீது சவுலின் ஜீவனை எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயும் தப்பிவிடுகிறான். சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள வேறுபாட்டை பாருங்கள். தாவீது தேவனுடைய தெரிந்தெடுப்பு என்று சவுல் அறிந்திருந்தாலும் அவனை கொலை செய்ய தொடர்ந்து பின் செல்கிறான். தாவீது சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அரசன் என்பதனாலே அவனுடைய ஜீவனை தப்ப விடுகிறான். 1 சாமுவேல் 26:2. பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து தாவீது எஷிமோனுக்கு எதிரான ஆயிலா மேட்டில் ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது சவுல் சீப் மனாந்தரத்திலே தாவீதை தேடும்படி எழுந்து இஸ்ரவேலிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரோடும் கூட சீப் மனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். இங்கே மீண்டுமாக தாவீதை கொல்ல சவுல் மற்றொரு படையெடுப்பை செய்கிறான். தாவீது மனாந்தரத்திற்குள்ளே கடந்து சென்று விட்டார். சவுல் அவனை பின்தொடரப்போகிறான். தாவீது சிறந்த ஒரு போர் வீரர். இந்த பகுதியின் எல்லா இடங்களையும் அறிந்திருந்தவன். அது மட்டுமல்ல, தாவீதுக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய உண்மை உள்ள மனிதர்கள் அவனை சுற்றியிருந்தார்கள். சவுலுக்கு இந்த பகுதியிலே உள்ள எந்த பகுதியிலே என்ன இருக்கிறது என்பது தெரியாது. அதுபோல சவுலோடு இருந்தவர்களும் உண்மை உள்ளவர்களாக இல்லை. என்ன நடக்கிறது பாருங்கள். 1 சாமுவேல் 26:4. தாவீது வேவுக்காரரை அனுப்பி சவுல் வந்தது நிச்சயம் என்று அறிந்து கொண்டான். சவுலுக்கு அறிமுகமில்லாத இந்த பகுதியிலே சவுல் தாவீதை தேடி வருகிறார் என்பதை நம்ப முடியவில்லை. எனவே உண்மையாகவே சவுல் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரா இல்லையா என்பதை கண்டறிய ஆட்களை அனுப்புகிறார் தாவீது. அவர்கள் அங்கே வனாந்தரத்தில் இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொள்கிறார்கள். தொடர்ந்து பாருங்கள், 1 சாமுவேல் 26:5, பின்பு தாவீது எழுந்து சவுல் பாளையம் இறங்கின இடத்திற்கு போய், சவுலும் நேரின் குமாரனாகிய அப்னேர் எனும் அவன் படைத்தலைவனும் படுத்துக் கொண்டிருக்கிற இடத்தை பார்த்தான். சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஜனங்கள் அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கியிருந்தார்கள். தாவீதும் அவனுடைய ஜனங்களும் வனாந்தரத்திலே மறைந்திருந்தாலும் சவுலும் அவனோடு இருந்தவர்களும் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருந்தார்கள். வசனங்கள் 6-7 பாருங்கள். தாவீது ஏத்தியனாகிய அகிமெலேக்கையும் செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமாகிய அபிசாயையும் பார்த்து, என்னோட கூட சவுலிடத்திற்கு பாளையத்தில் இறங்கி வருகிறவன் யார் என்றதற்கு அபிசாய், நான் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ சவுல் ரதங்கள் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தியிருந்தது. அவனை சுற்றிலும் அப்னேரும் ஜனங்களும் படுத்துக் கொண்டிருந்தார்கள். தாவீதும் அபிசாயும் பாளையத்திற்குள்ளே சென்று சவுலை பார்க்கிறார்கள். சுற்றி அவனுடைய மனிதர்கள் படுத்திருக்கும் பொழுது நடுவே சவுல் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறான். படுக்கையின் தலைமாட்டிலே ஈட்டியை தரையிலே குத்தி வைத்திருக்கிறான். 1 சாமுவேல் 26:8, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவனுடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் 1 குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். இப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, எனக்கு நீர் அனுமதி கொடுத்தால் 1 குத்தாக சவுலை நான் குத்தி விடுவேன் என்கிறான். வசனம் 9, தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். சவுலை கொலை செய்வதற்கு தாவீதுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அவன் மறுத்து விடுகிறான். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாக அவன் தன்னுடைய கையை எடுப்பதில்லை என்ற உறுதியான தீர்மானம் உள்ளவனாய் இருந்தார். மேலும் இதை குறித்து தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள். 1 சாமுவேல் 26:10, பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய. இங்கே தாவீது சொல்வதென்ன? கர்த்தரே சவுலை பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். எபிரேயர் 10:30 அடிப்படையிலே இங்கே தாவீது செயல்படுகிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிட் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1 சாமுவேல் 26:11-12 வாசிக்கிறேன். நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போதும் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்துக்கொண்ட பின்பு புறப்பட்டு போனார்கள். அதை ஒருவரும் காணவில்லை, அறியவும் இல்லை, ஒருவரும் விழித்துக் கொள்ளவும் இல்லை. கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரை வருவித்ததினால் அவர்கள் எல்லாரும் தூங்கினார்கள். இங்கே தாவீது செய்த காரியம் கடினமான ஒன்று அல்ல. கர்த்தர் சவுலுக்கும் அந்த ஜனங்களுக்கும் அப்படி ஒரு நித்திரையை கொடுத்திருந்தபடினாலே சவுலின் ஈட்டியையும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். 1 சாமுவேல் 26:13 பாருங்கள். தாவீது கடந்து அந்த பக்கத்திற்கு போய் தங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவே போந்த இடமுண்டாக தூரத்தில் இருக்கிற மலையின் கொடுமுடியிலே. இவ்வளவு தாவீது சவுலின் பாளையத்திலிருந்து வெளியே வருகிறார். தன்னுடைய ஜனங்கள் இருக்கும் இடத்திற்கு போகவில்லை. சவுலின் பாளையத்திற்கு மறுபுறமாக உயரமான ஒரு மலை பிரதேசத்திலே நின்று சவுலையும் பாளையத்தையும் பார்க்கும்படியாகவும் அதே வேளையிலே தப்பிக்கொள்ள ஒரு வாய்ப்பான இடத்திலேயும் நிற்கிறார்கள். 1 சாமுவேல் 26:14-17 பாருங்கள். ஜனங்களுக்கும் நேரின் குமாரனாகிய அப்னேருக்கும் நேராக நின்று கூப்பிட்டு, அப்னேரே உத்தரவு சொல்ல மாட்டீரா என்றான். அதற்கு அப்னேர், ராஜாவுக்கு நேராக கூக்குரல் இடுகிற நீ யார் என்றான். அப்பொழுது தாவீது அப்னேரை நோக்கி, நீர் வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னே நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே. நீர் செய்த இந்த காரியம் நல்லதல்ல. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமற் போனபடியினால் நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். இப்போதும் ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியும் தண்ணீர் செம்பும் எங்கே என்று பாரும் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய ஆண்டவனே, இது என் சத்தம்தான் என்று சொல்லி. சொல்லப்போனால் தாவீது அப்னேரை கேலி செய்தான் என்று சொல்லலாம். விழித்திருந்து ராஜாவை பாதுகாக்க வேண்டியவன் தூங்கி போனான். எனவே அந்த வேளையிலே ராஜா கொலை செய்யப்பட்டிருக்க முடியும் என்பதை தாவீது அறிவிக்கிறார். இப்பொழுது ராஜாவும் ஜனங்களும் விழித்துக் கொள்கிறார்கள். என்ன நடந்ததென்று அவர்கள் ஆச்சரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையிலே தாவீது தூரத்திலே நின்று கூப்பிடுகிறார். சவுலுடைய ஈட்டியும் செம்பு தண்ணீரும் என்ன ஆனது என்று கேட்கிறார். ஒருவேளை தாவீது அதை தன்னுடைய கரங்களிலே வைத்து அவர்கள் பார்க்கும்படியாக காட்டிக்கொண்டு அதை பேசியிருக்கலாம். நான் ராஜாவை கொலை செய்திருக்கலாம், ஆனால் அதை செய்யவில்லை என்பதை உறுதியாக சொல்லுகிறார். இது ஒரு மிக உன்னதமான காரியம் பிரியமானவர்களே. தேவன் அபிஷேகம் பண்ணின ராஜாவை தாவீது கொலை செய்யவில்லை. இந்த எல்லா சூழ்நிலையையும் குறித்து ஒரு உயர்வான எண்ணமுள்ளவராய் இருந்தார். தாவீதை பொறுத்த மட்டிலேயும் சவுலுடைய காரியத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். நம்மிலே பலர் தாவீதை குறை கூறுகிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு எதிர்த்து செயல்படுகிறவர்களை குறித்து தாவீதை போல கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோமா, அல்லது நாமே பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறோமா? இங்கே கர்த்தர் என்ன சொல்கிறார்? நான் சூழ்நிலையை பொறுப்படுத்திக் கொள்கிறேன், நீ விசுவாசித்து நட, என்னை நம்பு என்று கூறுகிறார். ஆம், தாவீது கர்த்தரை நம்பினான் என்றும் சரியான நேரத்திலே தேவன் சவுலுக்கும் செய்ய வேண்டியதை செய்தார் என்றும் பார்க்கப் போகிறோம். 1 சாமுவேல் 26:25 பாருங்கள். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். மீண்டுமாக சவுல் தான் செய்தது தவறு என்பதை அறிக்கை செய்தாலும் இது ஒரு இடைக்கால உணர்வுதான் என்பதையும் தாவீது அறிந்திருந்தான். தாவீதனுடைய இருதயம் மிகவும் சோர்ந்து போய் இருந்தது. குகைகளிலேயும் மலைகளிலேயும் ஒளிந்து அலைந்து தெரிவது அவனை சோர்வுற பண்ணியது. அது உண்மைதான். 1 சாமுவேல் 27:1 பாருங்கள். பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாயிருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். தாவீது தனது உயர்வான விசுவாச நிலைமையை விட்டு கீழே போவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பின்வாங்கி போன நிலைமைகளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலேயும் ஈசாக்குடைய வாழ்க்கையிலேயும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய மனிதர்களாய் இருந்தவர்களும் சில காலம் விசுவாச வாழ்க்கையிலே தாழ்ந்து போனதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்திலே எனக்கும் உங்களுக்கும் செய்தி உண்டு. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்கள் விசுவாச வாழ்க்கையிலே தாழ்ந்து போன ஒரு நிலைமையிலே இப்பொழுது இருக்கலாம். நீண்ட நாட்களாக ஒரு இருளான பள்ளத்தாக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கலாம். இதை விட்டு நான் கடந்து செல்வேனா என்ற கேள்விக்குறியோடு இருக்கலாம். உங்கள் பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு தீர்வும் வந்தது போல தெரியவில்லை. அருமையானவர்களே, உங்களைப் போல பலர் இப்படிப்பட்ட தாழ்வான காலங்களை கடந்து வந்திருக்கிறார்கள், கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே கடந்து செல்லும் முன்னதாக தாவீது இந்த பாதையின் வழியாகவே சென்றிருக்கிறார். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே தாவீது அவ்வளவு ஒரு உதவிகரமாய் நமக்கு இருக்கிறார். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையின் மீதி நாளெல்லாம் இப்படித்தான் சவுலுக்கு முன்பாக ஓடி இறுதியாக சவுல் தாவீதை கொலை செய்வார் என்பது போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 1 சாமுவேல் 27:2-6 பாருங்கள். ஆகையால் தாவீது தன்னோடு இருந்த 600 பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராளாகிய அகினோகாமும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசனிடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. தாவீது ஆகீசை நோக்கி, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டில் உள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடம் தாரும், உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்தில் வாசமாயிருப்பானேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சில்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சில்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. இங்கே தாவீது சோர்ந்து போனவராக செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். பெலிஸ்தேருடைய தேசத்திற்கு செல்கிறார். தாவீது தேவனுடைய மனிதர் என்று சொல்வதற்கான எந்த ஒரு சம்பவத்தையும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறதில்லை. இப்பொழுது 1 சாமுவேல் 28 அதிகாரத்தை நாம் பார்ப்போம். சவுல் இந்தோரில் அஞ்ஞானம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை பார்க்க சென்றதை குறித்து பல கேள்விகள் உண்டு. குறிப்பாக சவுலை குறித்த காரியம் அது. உண்மையாகவே அவள் சாமுவேலை உயிரோடு கொண்டு வந்தாளா? இதற்காக பல விளக்கங்கள் வருகிறது. சில வேத பண்டிதர்கள் இது பொய்யான ஒரு காரியம் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் மரித்து தங்களுக்கு அருமையானவர்களோடு தொடர்பு கொள்ள முற்படுகிறவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். மூன்றாவதாக ஒரு கூட்ட மக்கள் சாமுவேலை மரித்தோரிலிருந்து அந்த அஞ்ஞானம் பார்க்கிற ஸ்திரீ கொண்டு வந்தாள் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் இது வேதத்தின் அடிப்படையிலே உண்மையல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். 1 சாமுவேல் 28:4 பாருங்கள். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் இவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை இன்னாலும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்கிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே மீண்டுமாக பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக போர் செய்ய ஆயத்தமாகிறார்கள். இதில் தாவீது இவர்களுக்கு உதவி செய்வேன் என்று சொல்லவில்லை. சவுல் கில்போவாவிலே தனது படையோடு ஆயத்தமாகிறான். 1 சாமுவேல் 28:5-7 பாருங்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமையினாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ இந்த ஊரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். தேவன் சவுலோடு பேசாததினாலே சவுல் சாத்தானின் கிரியைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். இந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ பாதி போலியானவளும் பாதி ஆவி வணக்கத்தோடு தொடர்புடையவளாயும் காணப்படுகிறாள். இதை குறித்து நாம் சில நிமிடம் பார்ப்போம். சமய வழிபாடுகளிலே உற்சாகமூட்டும் காரியங்களுக்கு இடமளிக்கும் காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். வாஞ்சையுள்ள அநேகர் ஆவி வணக்கங்களிலேயும் ஆவிகளோடு தொடர்பு கொள்வதிலேயும் ஈடுபாடு கொள்கிறார்கள். எந்தோரில் இருந்த அந்த அஞ்ஞனம் பார்க்கிற ஸ்திரீ சாமுவேலை உயிரோடு கொண்டு வந்தாளா? ஆம் என்று சொல்வீர்கள் என்றால், வேத புத்தகத்திலே இது ஒரே ஒரு இடத்திலேதான் இப்படிப்பட்ட காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை சொல்லும் முன்னதாக பின்னணியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை கூற விரும்புகிறேன். இப்படி ஆவி உலகோடு தொடர்பு கொள்ளும் பழக்கமானது தவறு என்று வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. உபாகமம் 18:9-14 சற்றே கவனியுங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேரும்போது அந்த ஜாதிகள் செய்யும் அருவறுப்புகளின்படி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டாம். தன் மகனையாவது தன் மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும் குறி சொல்லுகிறவனும் நாள் பார்க்கிறவனும் அஞ்ஞனம் பார்க்கிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் சன்னதக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன். இப்படிப்பட்ட அருவறுப்புகளின் நிமித்தம் உன் தேவனாய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ உத்தமனாயிருக்க கடவாய். நீ துரத்திவிடப் போகிற இந்த ஜாதிகள் நாள் பார்க்கிறவர்களுக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் செவி கொடுக்கிறார்கள். நீ அப்படி செய்கிறதற்கு உன் தேவனாய கர்த்தர் உத்தரவு கொடார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் தீவிரித்து வளரும் ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். குறி சொல்லுகிற பலர் இவ்வண்ணமாகவே செயல்படுகிறார்கள். இன்றைக்கும் நாம் செய்தித்தாளை பார்க்கும்பொழுது திரையுலகின் நட்சத்திரங்களும் அரசு துறைகளிலே செயல்பட விரும்புகிறவர்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களோடு தொடர்புடையவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கும் பல இடங்களிலே உங்கள் கைகளை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை சொல்லுகிறோம் என்று தேடி வருகிறவர்கள் உண்டு. சிலர் நட்சத்திரங்களை பார்த்து உங்கள் வாழ்க்கையை நான் அறிவிக்கிறேன் என்று சொல்வார்கள். பிரியமானவர்களே, இப்படி நாள் நட்சத்திரம் பார்ப்பதும் ராசி பலன்களை பார்ப்பதும் கர்த்தருக்கு விரோதமான பாவம், கர்த்தர் அறுவருக்கும் காரியம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை வேதம் தெளிவாக கண்டிக்கிறது. கடந்த காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களுக்காக கர்த்தர் ஜனங்களை நியாயம் தீர்த்திருக்கிறார். இப்படி தேவனுக்கு விரோதமாக செயல்பட்ட அவருடைய ஜனங்களையே அதற்காக அவர் தண்டித்து அவர்களை தங்கள் தேசத்தை விட்டே அப்புறப்படுத்தியிருக்கிறார். இந்த காலகட்டங்களிலேயும் காணப்படுகிற ஒரு ஆபத்தான காரியம் இது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த விதத்திலேயும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணித்துவிட வேண்டாம். வீடுகளை கட்டும்பொழுதும் இந்நாட்களிலே கர்த்தரை அறிந்த பலர் கூட இப்படி அவிசுவாச கிரியைகளை செய்கிறார்கள். முதலாவது அப்படிப்பட்ட கிரியைகளை செய்துவிட்டு அதற்கு பின்னர் போதகர்களை அழைத்து ஜெபிக்கும்படியாகவும் கேட்கிறார்கள். இதற்கான கர்த்தருடைய தண்டனை அவர்களுக்கு வருகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். யாரும் தன்னை பரியாசம் பண்ணும்படியாக கர்த்தர் விடுகிறதில்லை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு ஓமையை லூக்கா 16 அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். லாசர் என்னும் ஏழையை குறித்தும் செல்வந்தனான ஒரு மனிதனை குறித்தும் எப்படி மரணத்திற்கு பிறகு மிக தெளிவாக அவன் ஜீவிக்கிற உலகத்திற்குள்ளே வர முடியாது என்பதை குறித்தும் தேவன் பேசினார் என்று அங்கே பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் 3 வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் அதை குறித்து அவர் எதையுமே பேசவில்லை. தான் கண்டதையும் அவரால் கூற முடியவில்லை. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களையும் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 9 வசனத்திலேயும் பவுல் சொல்லும்பொழுது அந்த அக்கிரமக்காரருடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் உண்டாகும் என்பதை கூறியிருக்கிறார். இளம் ஊழியரான தீமோத்தேயுவுக்கு சொல்லும்பொழுதும் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனத்திலே பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று தெளிவாய் கூறுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு பிசாசு வணக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறவர்களும் தங்கள் ஐக்கியத்தை சபை என்று சொல்கிறார்கள். கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் பெருகும் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஆனால் மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்வதும் பிசாசின் கிரியைகளும் நாள் நட்சத்திரம் பார்க்கும் காரியங்களும் ராசி பலனை நம்பியிருப்பதும் பாவம் என்பதையும் வேதம் எச்சரிக்கிறது. நான் கர்த்தரையும் தேடுவேன், இவைகளையும் பின்பற்றுவேன் என்று சொல்கிறீர்கள் என்றால் இப்படிப்பட்ட செயல்களிலே ஈடுபடுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வதில்லை என்பதை மறந்து போகக்கூடாது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பது தவறு. பிரியமானவர்களே, இயேசுவும் வேண்டும், என்னை சுற்றியிருக்கிறவர்கள் சொல்கிற வார்த்தைகளுக்காக இந்த உலகத்தின் காரியங்களும் வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்களே பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு செல்ல போகிறீர்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக சவுல் தாவீதை கொலை செய்ய முற்பட்டாலும் அபிஷேகம் செய்தவருக்கு விரோதமாக நான் என் கையை உயர்த்துவதில்லை என்று உறுதியோடு இருந்தது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் எங்களுடைய வார்த்தையிலேயும் நீர் அபிஷேகம் செய்திருக்கிற எந்த ஒரு மனிதருக்கும் எதிராக பேசாதபடி செயல்படாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ளும். இருளான நேரங்களிலேயும் நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பிசாசின் கிரியைகளுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்திருப்பார்கள் என்றால் அது தவறு என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். அதிலிருந்து பூரணமாய் மனம் திரும்ப கர்த்தர்தாமே உம்முடைய தூய ஆவியினாலே கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. அவர் உன் வாசல்களின் தாழ்ப்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147:13.